நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவார் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரம் குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சீதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்மந்திரே கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவெருமையூருடைக்காடர் சமாதியேந்தனரம்மை காக்கவே சமாதியேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைஞ்சனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வந்திருக்கும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த வகையில் இன்று வந்த ஒரே ஒரு கேள்விதான் வந்திருக்கின்றது. அதுவும் இந்த மண்டல சாதனையில் நாங்கள் படிக்கும் இந்த அகஸ்தியர் ஞான பாடல்கள் 13 அதற்குரிய பொருளுரையை ஐயா நீங்கள் படிப்பீர்களா? நாங்கள் அதை நீங்கள் சொல்லும் போது அதை உள்வாங்க விரும்புகின்றேன். ஏனென்றால் பல விடயங்களும் நான் படிக்கும் போது எனக்கு அது உடனடியாக கிடைப்பது மிகவும் குறைவு. சித்தத்துக்குள் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போதாக இருக்கலாம் புதன்கிழமைகளில், அல்லது இப்படியான நல்ல விடயங்களை எங்களுக்கு உங்கள் வாயால் சொல்லும் போது அதை கிரகிக்கும் தன்மை எனக்கு சற்று அதிகம். ஆகவே என்னுடைய நலன் கருதி அதை கேட்கின்றேன். அந்த பொருளுரையை இன்று வாசிக்க முடியுமா உங்களுடைய வாயால் என்பது அவருடைய கேள்வி. நிச்சயமாக அதை நான் புதன்கிழமை செய்வோம் என்றிருந்தேன். என்றாலும் இன்று வேறு கேள்விகள் வராதபடியால் அந்த அன்பர் கேட்டதற்காக அந்த பொருளுரையை அகசிய ஞானத்தில் நாங்கள் படிக்கும் 13 பக்க பொருளுரையை தந்ததை தந்தவாறே உங்களுக்கு படிக்கின்றேன். முடிந்தளவு கண்களை மூடிக்கொண்டு அதை உள்வாங்குங்கள். உங்களுக்கு புலப்படும் பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகசிய மாமுனியின் இந்த பூஜா விதி பாட்டுக்கு நான் அடியேன் பொருள் சொல்ல முடியாது. தந்ததை வைத்து எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி அதை எடுக்க வேண்டும். ஆகவே இந்த அன்பருடைய விடயம் என்னவென்றால், அது சொல்லப்பட்ட விடயங்களை வாசித்தறிதல் மூலம் என்னால் உடனே எடுக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்கள் உடனடியாக செய்தால் மீதியாக இருக்கும் மண்டல சாதனை நாட்களில் நான் அது இன்னும் பலன் பெற முடியும் என்று நம்புகின்றேன் என்று கேட்டிருக்கின்றார். அவருடைய விருப்பமோ என்னவோ தெரியாது, வேறு கேள்விகள் என்று வரவில்லை. ஆகவே அந்த பொருளுரையை தந்ததை தந்தவாறே படிக்கின்றேன். உங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை அறிவு உங்களுடைய அறிவுத்திறனை வைத்து அதை விளங்க பாருங்கள். கண்ணை மூடிய நிலையில் என்ன கிடைக்கின்றது என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு எல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளும் அருள் புரிய வேண்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. ஓகே, முதலாவது பாடல். கற்பமென வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா. சர்ப்பமென நாகமதோ தலையில் நின்று, சாகாத கால் கண்டு முனையில் ஏறி. நிற்பமென்று மனமுரத்து மனத்தில் நின்று, நிஜமான கருநெல்லிச்சாரை காணு. சொற்பமென்றால் சொற்பமென்று விட்டுவிட்டால் அலைந்து போவாய், துரியமென்ற பராபரத்தில் சென்று கூடே. இது பாடல். இதற்குரிய விளக்க உரை கொடுக்கப்பட்டுள்ள உரை, சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம். கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம். சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி, சாகாக்கால் ஆகிய மண் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இச்செயல் அற்பம் ஆனது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய். சத்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக. இது முதல் பாட்டுக்குரிய பொருளுரை. தந்ததை தந்தபடியே கொடுக்கின்றேன். இங்கு ஒன்றே ஒன்று கவனத்தில் வைத்திருங்கள். இந்த 13 பாடலுக்குரிய பொருளுரை ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு தகவலாக உங்களுக்கு அமையும். விட்டு விட்டு வராது. ஆகவே முதல் பொருளுரையிலிருந்து அப்படியே மற்ற பொருளுரை தொடர்ந்து போவதை நீங்கள் அவதானிக்க முடியும். பாடல்கள் அப்படித்தான் அமைந்திருக்கும். அடுத்த பாடல். கூடப்பா துரியமென்ற வாழை வீடு, கூரறிய நாதர் மகேச்செரியர் என்பார். நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு, நந்தி எல்லாம் சிங்காரத் தோன்றும் தோன்றும். ஊடப்பா சியாரவரை எல்லாம் தோன்றும், ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும். தேடப்பா இத்தோடு காரியமாகும், செகத்திலே இதுவல்லவோ சித்தியாமே. இதற்குரிய பொருள். சுத்த நிலையாகிய துரியம் குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக. சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பால் அந்த வாழையை பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும். பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும், பிரணவமாகிய அமிர்தம் ஊறும். பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும், இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். வாழையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் என்பது இதன் கருத்தாகும். மூன்றாவது பாடல். ஆமென்ற பூரணஞ்சுழு முனையில் நிற்பாய், அழகான விந்துநிலை சந்திரன் நிற்பார். ஓமென்ற ரீங்காரம் புருவமையம், உத்தமனே வில்லென்று வீட்டிற்கானும். பாமென்ற அவள் பாதம் பூசை பண்ணு, மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன். நாமென்ற பரமணலோ முதல் எழுத்தாம் தேடினேன் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இது மூன்றாவது பாடல். இதற்குரிய பொருளுரை. ஓம் என்ற பூரணமான சிறுமுனையை பார்க்கவும், சிவத்தில் சந்திரன் நிற்பார். ஓம் என்ற ஓசை தங்குமிடம் இரண்டு புருவங்களின் மத்தியிலாகும். உண்மையாளனே வில்லை போன்ற மணிபுரக சக்கரத்தில் காண்பாயாக. ஓம் என்ற சக்தியின் திருவடி களை பூசிப்பாயாக. மகனே மற்ற பூசைகள் யாவும் பூசையாக. பேராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே என்பது பொருளாக தரப்பட்டிருக்கின்றது. நாலாவது பாடல். பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும், பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகரமாகும். நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும், நலம் பெரிய பசுதானே உகரமாகும். நீடுகின்ற சுழமுனையே தாரையாகும், நின்றதோர் இடகலையே நாத விந்தாம். தேடுகின்ற ஓங்கார வித்தையாகும், ஒளியான அரியத்தை உன்னிப்பாரே. அதற்குரிய பொருளுரை. பொருட்கள் அனைத்தும் இறைவனையே நாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆனா என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும். அதை நலமளிக்கும் பசு என்பர். ஊனா என்பது சக்தி எழுத்தாகும். நீண்டு நிலை பெறும் சிறுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும். கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் பெருமாளின் எழுத்தாகிய மானாவை கூர்ந்து நோக்கவும். சிவம் ஆகிய விந்து, சக்தியாகிய நாதம் இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். அடுத்த பாடல். ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே, உத்தமனே சீருண்டே உயுணிப்பாரே. ஆணியாம் நடுநாடி நடுவே முட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும். ஏணியாய் இருக்குமடா அஞ்சு வீடே, ஏகாந்தமாகிய அவ்வெழுத்தைப் பாரு. தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவருக்கும் துறந்து விட்டேனே. அதற்குரிய பொருளுரை. ஊன்றிய நாதம் யானில் உள்ளது. நல்லவனே, குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக. ஆணியான நடுநாடியின் இடையில் எழும், அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும். ஏணியைப் போன்று மேலேறுவது ஐந்து சக்கரங்களின் மூலமே. தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக. அது ஓடம் போல் தோன்றும். அதுவே ஆக்ஞா சக்கரம் என்னும் ஆறாவது சக்கரமாகும். இதை தெரிந்தவருக்கே இதை சொன்னேன் என்பது அதனுடைய பொருளுரை. அடுத்த பாடல். துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார், துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாராய். அறைந்துட்டேன் நடுமூலம் நடுநாரிப்பார், அப்பல்லவா வரைதாக்கும் யாரை காணும் தாரை காணும். உறைந்திட்ட ஐவருந்தான் நடனங்காணும், ஒளிவழியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும். நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா, நிசமான பேரொளிதான் நினைத்து பாரே. இந்த பாடலுக்குரிய பொருளிலே கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை அதாவது விசுத்தி சக்கரத்தை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டம் விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அது தாக்கி சுவாசமானது நீளும். அவ்வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும், மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் உருத்திரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக இந்த ஐந்து தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாயாக. பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்போசையும் இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோமணி இணைதலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக என்பது அதனுடைய பொருளுரை. சும்மா நீ பார்க்கையிலே மனதை அப்பா, சிறுமுனையில் லேட்டியங்கை காலைப்பாராய். அம்மா நீ தேவியன்று அடங்கிப்பாராய், அப்பல்லவோ காயசித்தி யோக சித்தி. உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும். திருமணமாய் சுழுமுனையில் அனைத்தும் யூன்றி நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா, நாதர்களில் இதையாரும் பாடார் காணே. இதற்குரிய பொருளுரை. வெறுமனே பார்க்கும் போது மனதை பார்ப்போம். மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே வாலாம்பியையே என மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்போது உடல் தூய்மையும் யோக சக்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம். ஒரே சிரத்தையுடன் மூக்கு நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன். சித்தர்களில் எவருமே இதைப்பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக. அடுத்த பாடல். காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலளிப்பு கண்ணிலே கடுப்பு தோன்றும். காணுகின்ற இடகலையில் பம்பரம் போலாடும். பொல்லாத தேகம் என்றால் உருகிப் போகும், ஆணவங்களான எல்லாம் அழிந்து போகும், அத்துவிதத் துரியாட்டம் ஆடி நிற்கும், ஊனியதோர் அழுத்தெல்லாம் தேவியாகும், ஓங்காரக் கம்பமென்ற உணர்வுதானே. அடுத்த பாடல் அதற்குரிய பொருளுரை உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாக்கனியை மேலே எழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும், பொருந்து முடகலையில் ஒளி போல் ஆடும், யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும், சித்தால் ஆணவம் முழுவதும் ஒளிந்துவிடும், பரமான்மாவையும் ஜீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும், ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும், சிங்காரத் தூண் என்று உணர்வுதானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் என்பது கருத்தாகும். அடுத்த பாடல் உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடியாங்கே தலையென்ற எழுத்தில் நில்லே அணுவென்றால் மனையாகும் சிவனேயுச்சி அகாரமென பதியுமென சூட்சுமமாகும் கணுவண்ண விற்புருவ மகண்ட வீதி கைலாயமானதென்ற பரத்தின் வீடு கணுவென்ற சூரியனின் நெருப்பைக் கண்டு தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே என்பது பாடல் அதற்குரிய பொருளுரை உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக அணு யாவும் கூடி வீடானது அவ்வீட்டிலே சிவமே உச்சியாகும் சிவமோ சூட்சுமமானது இரு புருவமத்தி அகன்ற வீதியாகும் கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும் உள்ளோசையான பிடரியில் தங்குவாயாக என்பது அதனுடைய பொருள். அடுத்த பாடல் மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகினின்ற மூலமதை அறிந்துரைப்பேன் குருவுமாகும் ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதே கண்டறிந்தேன் அவனே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர் தேவரொடு மாலயனும் தேடிக்காணார் திருநடனம் காணமுத்தி முத்தியாமே. அதற்குரிய பொருளுரை சிவாய என்ற மூன்றெழுத்து எழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணிச் சொல்கின்றேன். உணர்வானது ஊனா சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவரே குருவாவார். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்று என்பர். தேவர்களும் பெருமாளும் பிரம்மாவும் தேடியும் சிவபிரானின் அடிமுடியைக் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். அடுத்த பாடல் ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகிய அங்கே இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் ஈரெழுத்தை யூனினல்ல வாசியேறி தெருவீதி அடைந்த வளிமண்டம் 10 சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கே சித்தி முத்தி தருமே தானே. இதற்குரிய பொருளுரை இரண்டு எழுத்துக்களான நம என்பது ஓம் என்ற ஓரெழுத்தாகி இயங்கும், அசபா என்றும் அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும், வேரெழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆணாவும் என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும், சீரெழுத்தான மானா என்பதை கவனித்து வாசியில் மூச்சு ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்தில் அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் உடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவருக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும் என்பது அதனுடைய பொருளுரை. அடுத்த பாடல் ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் பல நூல்கள் கற்றுக்கொண்டே அறிந்ததென்பார் மௌனத்தை அவனே நீயம். வேகாச்சால் சாகாத்தலை விரைந்து கேளாய், விடுத்தனை உரைப்பவனே ஆசானாகும். தேகம் அதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி, திருநடனம் காணமுத்தி சித்தியாமே. இதற்குரிய பொருளுரை. தனிமையான ஓம் என்ற எழுத்தின் பலனை பார்த்து எடுத்துச் சொல்லக்கூடியவர் எவரும் இலர். ஆகமங்கள் பல நூல்கள் பல கற்றோம் என்பர். அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குருவாவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி திருநடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீறு பேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமி, சாகாத்தலை என்பது ஆகாயம். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. இந்த தலையின் காலம் வாழ்வை குறிக்கும் பரிபாஷையாகும் என்பது அதனுடைய பொருளுரை. அடுத்த பாடல். குருவாக உமைப்பாக நினக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று. பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான், பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக் காணே. அருளாக இந்நூல் இந்நூலை பழித்த பெயர்கள் அருநரகிற் பிசாசென்று அடைந்து வாழ்வார். பொருளாக அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பெயர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே என்பது பாடல். அதற்குரிய பொருளுரை. ஆசானாக உமாதேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்காத ஞானாம்பதி மூன்றையும் சொல்லி வைத்தேன். இதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருத்தி பார்க்கவும். அருளான இந்த நூலை படித்தவர்கள் கொடிய பழித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவர். கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார் என்பது இந்த இறுதி பாடலின் கருத்து. இதை இன்று கேள்வியாக இந்த அன்பர் கொடுத்திருந்தார். அதை படிக்கும் அந்த பொருளுரையை படிக்கும் போது பாடலை சொல்லித்தான் உணர்கின்றேன். அந்த கேள்வி பாபாஜியின் சத்சங்கத்தில், இன்றையான் சத்சங்கத்தில் வந்தது. அந்த அன்பருக்கு மாத்திரமல்ல, எனக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாடல்களையும் இந்த பொருளுரையையும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சியின் போது நீங்கள் அதை பாட வேண்டும், பொருளுரையை படிக்க வேண்டும் என்று யோகியாருடைய கூற்று. இந்த அகசிய ஞான பூஜா விதிகள் அதில் பல விடயங்கள் இருக்கின்றது. பலரும் பாடல்களை பாடுகின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள், ஆனால் பொருளுரையை படிப்பது மிகவும் குறைவு. பாடல்களை பொருளறிந்து படிக்க வேண்டும் என்பது ஆகம வீதி அருளாளர்களின் கூற்று, என்னுடைய கூற்று அல்ல. அதை எங்களுடைய குருமார்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்போதுதான் அந்த பாடலை படிக்கும் போது அதனுடைய தன்மைகளை நாங்கள் பெறலாம் என்பது அருளாளர்களுடைய கூற்று, சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்து. ஆகவே இந்த அன்பர் அதை கேட்கும் போது கேள்விக்கு பதிலாக இதை கேட்கின்றாரே என்று, இதை புதன்கிழமை தானே வளமையாக ஒரு புதன்கிழமை பாடலையும் அடுத்த புதன்கிழமை பொருளுரையையும் என்று படிக்கும் வளமை உண்டு எங்களுடைய சத்சங்கத்தில். இது ஏன் என்று கேட்டார், இன்று படிப்போமா அல்லது புதன்கிழமைக்கு ஒத்தி வைப்போமா என்பது என்னுடைய மனச்சஞ்சலம் இன்று காலை. அதனால் நான் கொடுத்த வகுப்புகளில் கூட சில சில சொற்களை தவறவிட்டேன் என்று எனக்கு அடியேன் அறிவேன் ஆசன வகுப்பில். அதற்குரிய காரணம், என்னுடைய மனதில் அந்த ஆசன வகுப்பை கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த நிலைப்பாடு வந்து போகின்றது. இது இன்று நான் வாசிக்க வேண்டுமா? அவர் இன்று அதை கேள்வியாக எழுப்பியிருந்தாலும் இதை ஏன் நான் புதன்கிழமை வாசிக்க கூடாது? ஆனால் அதற்குரிய பதிலும் என்னுடைய மனதில் வருகின்றது. கேள்வி என்று வந்துவிட்டால் சத்சங்கத்தில் அதை எடுத்தே ஆக வேண்டும். நேரம் போதாமையால் அதை விட்டுவிட்டால் பரவாயில்லை, நேரம் இருக்கும் போது அது எடுக்காவிட்டால் அது சரியாக அமையாது என்பது என்னுடைய வைராக்கிய நிலையாக இறுதியில் மாறியது. ஒரு 20-30 நிமிட நேர உணர்வில் அதை எடுத்து போட்டு பார்த்தேன். அதே நேரம் பேந்து பார்த்தால் இன்று ஒரு நண்பர்களிடமிருந்து கேள்வியல் வரவில்லை. அப்போதுதான் யோசித்தேன், எடுத்த முடிவு சரி, இதை இன்றே வாசித்து விடுவோம். புதன்கிழமை வரையும் இதை நீடிக்க கூடாது. ஏனென்றால் அது பாபாஜியின் விருப்பமாகவும் இருக்கும். நிச்சயமாக பரம்பொருளின் அருளும் அதற்குண்டு. ஆகவே அந்த அன்பர் இதை இந்த பொருளுடைய ஐயா நீங்கள் படிக்க வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும். கேட்டால் என்னுடைய சித்தத்தில் அது பதியும் தன்மை அதிகமாக இருக்கும் என்பதை நான் உணர்கின்றேன் சத்சங்கங்களிலிருந்து. ஆகவே நானே இதை படித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும். ஆனால் எனக்கு புரிதல் குறைவாக இருக்கின்றது. 48 நாட்கள் கடந்த பிறகு இதை என்னுடைய தகவலாய் சத்சங்கத்தில் அனுபவமாய் தரும்போது அது நான் இந்த 48 நாட்கள் பயிற்சியில் இதை செய்வதை அதில் வரும் பலனை கைவிட்டு விடுவேனே என்பதற்காக இதை கேட்டேன் ஐயா என்று போட்டிருந்தார். ஆகவே அவருடைய வேண்டுகோள் மிகவும் அற்புதமான வேண்டுகோள். அதைத்தான் நான் சொல்கின்றேன். இது இந்த இருக்கும் சாதகர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு கூட அதில் என்னுடைய அறிவு திறனுக்கு ஏற்ற விடயங்கள் நிச்சயமாக உள்வாங்கினேன். ஆனால் இது பொருளுரை, மறந்து விடாதீர்கள். இதற்கு மேலே பொருளுரை இதற்கு சொல்ல முடியாது. எல்லாம் ஓரளவு விளங்கக்கூடிய நிலையில்தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தை உங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி எடுங்கள். அப்படி இன்று பலருக்கும் பல விடயங்கள் அதில் புரியவில்லை என்றால் கருத்து சொற்களுக்குரிய கருத்து, இதை ஒவ்வொரு நாளும் பாடுங்கள். உங்களுடைய மண்டல சாதனையில் பொருளுரையை வாசியுங்கள். அந்த மகா சத்குரு பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் உங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்ற முறையில் அதனுடைய பதில் உங்களுக்கு வரும். ஏனென்றால் பொருளுரைக்கு பொருளுரை சொல்வதை கேட்டுவிட்டு அதை நீங்கள் சித்தத்தில் பதித்துக் கொள்வதென்றால் அது நிச்சயமாக ஆகா. ஆகவே இதனுடைய இன்று வாசித்த பொருளுரையில் நீங்கள் உங்களுடைய அறிவு திறனுக்கு தேவையானவற்றை இந்த 48 மண்டல சாதனை நாட்களிலும் எடுங்கள். அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் அல்லது சேர்ந்த முறையிலாவது சில இடங்களில் விளக்கம் தேவையென்றால் அதை சேர்த்து பார்ப்போம். ஆகவே அகஸ்திய மாமுனியின் இந்த பூஜா வெளிப்பாட்டுக்கு அவரை விட, சத்குரு பாபாஜியை விட, மற்றைய குருமார்களை விட அடியேனால் பொருளுரை மேலும் சொல்ல முடியாது. ஆனால் இருந்த பொருளுரையில் எங்களுடைய கிரியா யோகமே அதற்குள் அடங்கிய மாதிரி ஒரு உணர்வு நிலை. வேகாக்கால் சாகாக்களை விரைந்து கேளா என்று சொல்லப்படுகின்றது. மண்ணிலிருந்து ஆகாயம் வரை பஞ்ச பூத தத்துவங்களை பார்க்க வேண்டும் நாங்கள். எங்களுடைய உடல் அமைந்த விதத்தை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை முறையில் பார்த்திருக்கின்றோம். கிரியா யோகா அடிப்படை முறையில் செயலை பார்க்கின்றோம். அதாவது குண்டலினி மூலாதார சக்கரத்தில் இருக்கும் குண்டலினியை எங்களுடைய அகப்பயிற்சி, புறப்பயிற்சி ஆகிய ஐந்துடல் பயிற்சி மூலம் ஒவ்வொரு சக்கரங்களுக்கூடாக மேலே உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற அருமையான விடயத்தை ஒரு இரண்டு சொற்களில் இங்கு கொடுத்திருக்கின்றார் அகஸ்தியர். ஏன் கொடுத்திருக்கின்றார்? ஏன் அது அகஸ்திய ஞான பூஜா விதியில் அமைந்திருக்கின்றது என்று சிலர் கேள்விகளை எழுப்பினால் அதற்குரிய காரணம் குண்டலினி பிராணயாமத்தின் குரு அகஸ்தியர் என்பது பதில். இந்த குண்டலினி பிராணயாமம் சிவனால் சிவ யோகத்தில் பார்வதிக்கு கொடுக்கப்படுகின்றது காஷ்மீரில். அதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தின் தொடக்க புள்ளி. அதன் பின் அது நந்திதேவர் மூலம் அகஸ்திய மாமுனிக்கு கொடுக்கப்படுகின்றது குண்டலினி பிராணயாமம். அந்த அகஸ்திய ஞான குண்டலினி பிராணயாம குருவாகி அகஸ்தியரிடமிருந்து பாபாஜி பெறுகின்றார். இப்போது அல்ல, 1821 ஆண்டுகளுக்கு மேல் முதல் பெற்றிருக்கின்றார் அந்த விடயத்தை. அந்த ஆண்டுகளுக்கு பின் அந்த ஆண்டுதான் அவர் பிறந்த ஆண்டு. அவர் தன்னுடைய வளர்ச்சியில் இருக்கும் போது, 12 வயதில் இருக்கும் போது இந்த குண்டலினி பிராணயாமத்தை எடுக்கின்றார் என்பது வரலாறு. ஆகவே அவரிடமிருந்து வந்த குண்டலினி பிராணயாமம் குருமார்கள் மூலம் இந்த 4வது படிமுறையான கிரியா யோகத்திலிருந்து, சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஐந்து உடற்பயிற்சியில் இரண்டாவது உடலுக்கு நாங்கள் அந்த குண்டலினி பிராணாயாமத்தை சாதனை செய்கின்றோம், செயலில் செய்கின்றோம். ஆகவே அந்த குண்டலினி பிராணாயாமத்தின் இயக்கம் என்ன என்பதைத்தான் அடியிலிருந்து நுனி வரை இந்த பாடல் விவரிக்கின்றது என்பது ஒரு சூட்சுமமான உட்பொருளாக எடுத்து இந்த பொருளுரையை வாசித்து கேளுங்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துடனும் உங்களுடைய செயல்முறை பயிற்சியையும் சேர்த்து பார்த்தால் அதுதான் இந்த 13 ஞான பாடல்கள் பூஜா விதி என்று அகசிய ஞானத்தில் இருக்கின்றது. மிகவும் அருமையான விடயம், எல்லோருக்கும் ஏதாவது அங்கு புரியும். ஆகவே புரியாத சொல்லை நீங்கள் திரத்தாது, புரிந்த சொல்லை வைத்து ஒரு எண்ணத்தை முதலில் இருந்து இறுதி வரைக்கும் அழகாக சொல்லியிருக்கின்றார் ரகசிய பெருமான். அதற்குரிய பொருளுரையையும் இந்த இந்த சித்த புத்தகத்தை எழுதியவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதை எங்களுக்கு என்ன முறையில் இது அறிமுகமானதென்றால், எங்களுடைய குருநாதராகிய யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய 48 நாள் மண்டல பயிற்சியின் போது இதை நாங்கள் படிக்க வேண்டும், பொருளுரையையும் படிக்க வேண்டும் என்று கூற்று கொடுத்திருந்தார். அவர் கொடுத்ததும் விளக்கமாக இதற்கு மேல் அவர் சொல்லியிருக்கவில்லை, அதை நான் கேட்டிருந்தேன் அவருடைய ஒரு ஒளிநாடாவில் அமெரிக்காவில். இதை படிக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார். அப்போது அவர் கொடுத்ததற்குரிய விடயம் சூட்சுமமாக இருந்தாலும் இப்போது அது தூள நிலையில் எங்களுக்கு இப்போது இன்றைய நிலையில் நாங்கள் இதை பார்க்கும்போது இதற்கு மேலதிக விளக்கம் கிடைக்கும். ஏனென்றால் போன வருடம், அதற்கு முதல் வருடம் அவ்வளவு காலம் இதை 48 நாள் மண்டலத்தை செய்கின்றோமோ அந்த நாட்களில் இருந்த விளக்கத்திற்கும் இன்று இதற்கு கிடைக்கும் விளக்கத்திற்கும் வித்தியாசம் ஒன்று. அதற்குரிய மூல காரணம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள். கிரியா யோக செயல்முறை பயிற்சி மாத்திரமல்ல. ஆகவே நாங்கள் இப்போது இதை படிக்கும் போது இதை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாயினால் படித்து காதினால் கேட்கும் போது உங்களுக்கே முதல் நாள் இருந்ததுக்கும் 48வது நாள் நீங்கள் அதை படிக்கும் போது இருக்கும் உணர்வு நிலைக்கும் பெரிய வித்தியாசத்தை காண போகின்றீர்கள். ஆனால் அதை படித்தால் மாத்திரம்தான், இல்லை என்றால் அது முதல் நிலையிலேயே தங்கிவிடும். ஆகவே இந்த அன்பர் மூலமாக நாங்கள் எல்லோரும் அதை இன்று இந்த சத்சங்கத்தில் வாசித்து அதை எல்லோரும் காது மூலமாக கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே பரம்பொருள் பாபாஜியின் உதவியுடன் அதில் மேல் நோக்கி செல்லுங்கள். மீதியாக இருக்கும் மண்டல நாட்களில் பல விடயங்களும் உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி புலப்படும் என்று சொல்லி இந்திய சத்சங்கத்தை பாபாஜிக்கு சமர்ப்பணம் செய்து முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய கருத்துடன் இதை தொடர்வோம். ஓம் இப்போது இறைவனையா அனுப்பி இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். சுருங்கிய கருத்துடன்
பதிமூன்று பாடல்களிலும் இருந்து சுருங்கியதாக 13 சில கருத்துக்களை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது பாடலில் சித்த மருந்தாகிய கற்பம், இரண்டாவது பாடலில் பிரியம் குண்டலனி சக்தியை வழங்கினால் எல்லாம் கைகூடும், மூன்றாவது பாடலில் இருந்து ஓமன்ற சக்தியின் இருவழையை பூசிப்பதை பற்றி அறிந்தோம், நான்காவது பாடலில் சிவம் சக்தி இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பதை அறிந்தோம், ஐந்தாவது பாடலில் உடலில் 6 ஆகாரங்கள் என்பதை பற்றி அறிந்தோம், ஆறாவது பாடலில் சதாசிவத்துடன் மனோன்மணி இடதல் பூரணமாகும் என்பதை அறிந்தோம், ஏழாவது பாடலில் ஒரே சிந்தனையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைத்தலை அறிந்தோம், எட்டாவது பாடலில் யோக நிலை கைகூடினால் நான் என்னும் மாணவம் முழுமையாக அடைந்து யாவும் கைகூடும் என்பதை அறிந்தோம், ஒன்பதாவது பாடலில் கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும் என்பதை அறிந்தோம், பத்தாவது பாடலில் சிவாய நமயன விளங்கும் மகளின் திருநடனம் கண்டால் வீடு பெற கைகூடும் என்பதை அறிந்தோம், பதினொழாவது பாடலில் இறைவனை கண்டவர்களுக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும் என்பதை உணர்ந்தோம், 12வது பாடலில் தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாசி என்பதை உணர்ந்தோம். எளிதியாக 13வது பாடலில் இந்நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் என்பதை உணர்ந்தோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவணையா. இது ஒரு தொடக்க புள்ளியாக பாபாஜி அவர்கள் ரவணையாவை உந்தி அதை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த குறுகிய நேரத்தில் நான் இதைவற்றை வாசித்த போதும், இதை பற்றிய விளக்கம் கொடுத்த போதும், அந்த நேரத்துக்குள் அங்கு ஒவ்வொரு பாட்டிலிருக்கும் ஒரு முக்கிய குறிப்பை அவர் அழகாக எழுதி அதை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். அது மிகவும் அற்புதமான செயல். அது பாபாஜியின் உதவியுடன் தான் நடந்திருக்கும், நடக்கும் என்பது ஒருவித ஐயமும் இல்லை. இருப்பினும் மற்றவர்கள் கூட இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு ஒரு தொகுப்பாக ஒரு சொல்லை இதிலிருந்து எடுக்கக்கூடிய அளவு நேரத்திற்கு இருக்குதென்றால் ஒரு சாதகரால் எல்லாராலும் இதில் குறிப்பெடுத்து படிக்கக்கூடிய விடயம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே நீங்களும் இதை வாசிப்பதென்றால் அதில் இறைவனையா அப்போது சொன்னபடி அதில் உங்களுக்கு கிடைத்த உங்களுடைய அறிவு கட்டிய விஷயத்தை கைகளினால் எழுதுங்கள். எழுதி அதை கோர்த்து பாருங்கள். இந்த 13 பாட்டையும் கோர்க்கும் போது உங்களுடைய சாதனையில் ஒரு விடயம் உங்களுக்கு தெளிவாகும் என்பது என்னுடைய தாழ்ந்த கருத்து. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் பெரிய பாபா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் ஒரு சிறப்பான அகத்தியர் ஞானாவலியினுடைய அந்த பாடலை இன்றைய சத்சங்கத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப சிறப்பு. அது நம்ம அந்த மார்கழி மாசத்தில் அதை வாசிக்கிறது மிக மிக அற்புதம். அது எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த சத்சங்கம் மூலியமா கிடைச்சதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க சாதனா முடிச்சுட்டு டைம் இருக்கக்குள்ள எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது நீங்க அதை பாடக்குள்ள சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். சித்தர்கள் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கிறாங்க சுச்சிமுத்துல. அதுல அகத்தியர் பெருமான் ரொம்ப விசேஷமான நம்மளுடைய குண்டலினி பிரணயத்துக்கு ஒரு தலையான ஒரு சித்தர். அவருடைய பாடலை பாடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லாட்டினாலும் பாபாஜியினுடைய கருணையால நமக்கு அந்த தகுதிய ஊட்டப்படும். அதை எல்லாரும் பயன்படுத்துவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாகவும் சுருக்கமாகவும் அதற்கு ஒரு ஒரு உத்தியையும் கொடுத்திருக்கின்றீர்கள். அது மிகவும் அருமையான ஒரு உத்தி. அதை நான் மீண்டும் அங்கே சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இந்த பாடலை நாங்கள் பாடி பொருளுடையக்கு நாங்கள் அதை படித்து அதற்குரிய விளக்கத்தை எங்களால் எடுக்க முடியாது என்பது ஓரளவு தெரிந்த விடயம். முழுமையாக எடுக்க முடியாது என்பது ஓரளவு தெரிந்த விடயம். ஆனால் நாங்கள் பாபாஜியின் குழந்தைகளாக கிரியா யோகா சாதகர்களாக தவழுவதால் அவரின் உதவியுடன் அது எங்களுக்கு சிறிது சிறிதாக கிடைக்கும் என்பது இங்கு உத்தியாக பார்க்க வேண்டும். ஆகவே தான் இதற்குரிய பொருள் தெரியவில்லையே என்று அதை சத்சங்கத்தில் அந்த பொருளை அந்த விடயத்தை கேட்டு அதற்குரிய பொருளை கேட்பது அறிவது என்பது அது சரியான விடயமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு சித்தர் பாட்டுக்குரிய பொருளுரை. ஆகவே அதை நீங்கள் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே எங்கு கேட்க வேண்டும் என்ற உத்தியை பாபாஜி கார்த்திகேயா மூலமாக அதை அவர் வாய் மூலமாக என்று கொடுத்திருக்கின்றார் என்பது என்னுடைய கருத்து. அதற்கு நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். நன்றி.